புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று சர்வதேச ஒளி தின சிறப்பு நிகழ்ச்சியில் காரைக்குடி அறிவியல் கட்டட தொகுதி அழகப்பா பல்கலைக்கழகம் பேராசிரியர் மற்றும் தலைவர் ஆற்றல் அறிவியல் துறையின் முனைவர் திரு எஸ் கருப்புச்சாமி அவர்கள் ஒளி என்னும் அற்புதம் பற்றி நம்முடன் பல தகவல்களை வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் கருப்புச்சாமி. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஆற்றல் அறிவியல் துறையின் தலைவராகவும் பேராசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய தினம் சர்வதேச ஒளி தினம், இதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
சார், இப்போ இன்றைய தினம் வந்து சர்வதேச ஒளி தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. நமக்கு வந்து இருட்டை போக்கி ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து நம்மளுடைய ஒரு ஒளி பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த இடமே வந்து மிக ஒரு பார்ப்பதற்கே ஒரு அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒளி வந்து எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது இன்றைய தினம் அதை பற்றி அறிந்து கொள்ளும் விதமாகவும் ஒரு விழிப்புணர்வு தகவலாகவும் கூறப்படுகிறது. இப்போ அந்த சர்வதேச ஒளி தினம் கொண்டாடப்படுவதோட நோக்கம் என்ன சார்?
ஆக்சுவலா சர்வதேச ஒளி தினம் கொண்டாடுவதற்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, அமெரிக்காவை சேர்ந்த இயற்பியல் விஞ்ஞானி தியோடர் மைமன் என்பவர் 1960 மே மாதம் 16 முதல் முறையா லேசர் ஒளியை கண்டுபிடித்தார். அவருடைய கண்டுபிடிப்பை போற்றும் விதமாக சர்வதேச ஒளி தினம் கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் அங்கம் வைக்கும் யுனெஸ்கோவால் ஒளி தினம் அங்கீகரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16 கொண்டாடப்பட்டு வருகிறது. முதல் சர்வதேச ஒளி தினம் வந்து மே 16 2018 கொண்டாடப்பட்டது. அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16 கொண்டாடப்பட்டு நமது உலகத்தை வடிவமைப்பதில் ஒளியின் பங்கை முன்னிலைப்படுத்தவும் கலை மற்றும் கலாச்சாரம், கல்வி, மருத்துவம், தகவல் தொடர்பு மற்றும் அறிவியல் போன்ற துறைகளில் எதிர்கால கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த சர்வதேச ஒளி தினம் கொண்டாடப்படுகிறது. இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி தாங்க.
சார், இப்போ ஒவ்வொரு தினங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கருப்பொருள், அதாவது மக்களுக்கு வந்து இந்த வருடத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு கருப்பொருளும் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்து அதை வந்து தெரியப்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு படுத்தும் விதமா வந்து செய்யறாங்க. இப்போ அந்த வகையில வந்து இந்த ஆண்டிற்கான சர்வதேச ஒளி தினத்தோட ஒரு கருப்பொருள், அதாவது தீம் என்ன சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
சர்வதேச ஒளி தினத்தின் இவ்வாண்டிற்கான கருப்பொருள் அல்லது தீம் என்பது ஆங்கிலத்தில் வந்து லைட் இன் அவர் லைஃப்ஸ், தமிழில் வந்து நம் வாழ்வில் ஒளி என்பதே இந்த ஆண்டின் சர்வதேச ஒளி தினத்தின் கருப்பொருள். ஒளியின் பயன்பாடு வந்து அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை விளக்கும் விதமாக கருப்பொருள் அமைந்துள்ளது. குறிப்பா புதிய ஒளி தொழில்நுட்பம் எவ்வாறு அன்றாட வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த உதவுகிறது அதை பற்றி எடுத்துரைக்கிறதுக்காக, அதுக்கடுத்து ஒளி அறிவியல் மனித உடல் நலம் சார்ந்தவற்றில் எவ்வாறு பங்கு பெறுகிறது என்பதை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தீமை உருவாக்கியிருக்காங்க இந்த ஆண்டுக்கான சர்வதேச ஒளி தினத்துக்கு.
இப்போ மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் எவ்வளவோ இருந்துகிட்டே இருக்கு, அதே நேரத்துல நம்மளுடைய ஆனந்தங்கள், சந்தோஷங்கள், மகிழ்வுகள் பகிர்வதற்கு எவ்வளோ சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுல வந்து நம்மளுடைய இந்த ஒளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுவும் நம்ம பார்க்கக்கூடிய பிரகாசமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த ஒளிக்கும் மனித பண்பாடு அதே நேரம் கலாச்சாரத்திற்கும் உள்ள இந்த தொடர்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு?
ஆக்சுவலா முதல்ல மனிதன் ஒவ்வொரு பொருளை பிரித்து பார்க்கவும் மனிதன் செயல்படவும் ஒளி என்பது மிக மிக அவசியம். அது எவரு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். மேலும் மனித உடலில் நடைபெறும் வளர்சிதை மாற்றத்திற்கும் இரத்த ஓட்டத்திற்கும் மற்றும் ஹார்மோன் சமநிலைக்கும் ஒளியின் பங்கு என்பது இன்றியமையாதது. இதனால்தான் பண்டைய காலம் முதலே அனைத்து உலக மக்களும் ஒளியை தங்களது பண்பாடு, கலாச்சாரம், சமயம், வழிபாடுகளில் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இந்துக்கள் தீபாவளி, கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவ மக்களும் அவர்களது வழிபாட்டில் மெழுகுவர்த்தி ஏற்றி வணங்குகிறார்கள். இதே போன்று இஸ்லாமிய மக்களும் நிலவின் ஒளியை மையமாக வைத்து தங்களது வழிபாடுகள் மற்றும் பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். இதன் மூலம் ஒளிக்கும் மனித கலாச்சாரத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றி தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.
சார், இப்போ இந்த ஒளியோட வகைகள் எத்தனை எல்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லலாமே.
சில ஒளி என்பது சூரியனிடம் இருந்து வரும் மின்காந்த கதிர்வீச்சு, அதைத்தான் ஒளி என்று நம்ம சொல்றோங்க. ஆங்கிலத்தில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் என்று இது சொல்லப்படுகிறது. ஒளியானது அதன் அலை நீளங்களை பொறுத்து வேவ்லென்த் வெவ்வேறாக பிரிக்கப்படுகிறது. குறிப்பாக ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் லைட், விசிபிள் லைட், அல்ட்ராவயலட் லைட், எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸ் என பிரிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட அலைகள் அதன் தன்மைக்கேற்ப வெவ்வேறு துறைகளில் பயன்படுகிறது. இப்போ மைக்ரோவேவ் அப்படிங்கிறது ஒரு வகை, அதை வந்து எங்கெங்க பயன்படுதுன்னு பார்த்தோன்னா நம்ம அன்றாட உணவகங்கள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் எல்லாம் ஹீட் பண்ணுறதுக்காக மைக்ரோவேவ் ஓவன் அங்கே வந்து பயன்படுது. அதே மாதிரி தொலைத்தொடர்பு, ரிமோட் சென்சிங், ரேடார் போன்ற பல அப்ளிகேஷன்ஸில் இந்த மைக்ரோவேவ் பர்டிகுலர் ஒளி பயன்படுதுங்க. அதே மாதிரி விசிபிள் லைட், அது வந்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி. இப்போ நம்ம வேவ் லென்த் ரேஞ்சில் சொன்னோம்னா 400 நேனோமீட்டர்லேருந்து 800 நேனோமீட்டர் வரை உள்ள அலைகள் உள்ள ஒளி பயன்படுது. இதன் பயன்பாடுகள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ சோலார் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், விசிபிள் லைட்டை வச்சு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சோலார் தெர்மல், இந்த வாட்டரை வந்து ஹீட் பண்ணி அதன் மூலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். டைனமோவை சுத்த வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ விசிபிள் லைட்டோட பயன்பாடு மிக மிக அதிகம். அதே மாதிரி ஃபோட்டோ சிந்தசிஸ், இப்போ தாவரங்கள்லேருந்து உணவு தயாரிக்கிறதுக்கு இந்த விசிபிள் லைட்டு தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுது. அது மாதிரி ஃபோட்டோ கெட்டாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது வந்து இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி இந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய புகைகளை எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாமே இந்த விசிபிள் லைட் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து யூவி லைட் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து பெரும்பாலும் மருத்துவத்துறையில் தோல் நோய் சரி செய்ய, அதே மாதிரி இப்போ வாட்டர் ட்ரீட்மெண்ட், நம்ம குடிதண்ணிக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் ஃபில்டரில் யூவி லைட் யூஸ் பண்ணுறோம், அங்கே என்ன கிருமிகள் இருந்தால் அதை அழிக்கிறதுக்கு. ஒளியை வந்து பல வகைகளாக பிரிக்கலாம் அதோட வேவ்லென்த்தை பொறுத்து. அதில் குறிப்பாக ஒவ்வொன்றும் பல துறைகளில் பயன்படுகிறது. இந்த ஒளியானது கலங்கரை விளக்கத்தில் கடலுக்குள்ள பயணம் செய்கிற அனைத்து கப்பல்கள் வந்து கடற்கரை வந்து சேர்றதுக்கு இந்த கலங்கரை விளக்கத்தில் இருக்கிற லைட்டை பார்த்து கரை சேருது. அதுக்கு வந்து இந்த லைட்டு மிகவும் உதவியாக இருக்கிறது.
சார், இப்போ இந்த ஒளி விளக்குகளோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் உருவாயிருக்கு, அதே போல இப்போ தற்போதைய நிலை வந்து எந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து இருக்கு?
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்டைய காலங்களில் நம் முன்னோர்கள் எண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தினார்கள் வெளிச்சத்துக்காக. அதன் பிறகு மண்ணெண்ணெய் விளக்கு, இப்படி படிப்படியாக விளக்குகளை வந்து நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இப்போது பல வகையான பல வடிவங்களில் ஒளி விளக்குகள் உருவாக்கப்படுகின்றன. குறிப்பாக எல்இடி விளக்குகளின் கண்டுபிடிப்பிற்கு பிறகு பல வண்ணங்களில் ஒளியை தரக்கூடிய விளக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் இதனால் இதன் பயன்பாடுகளும் அதிகரித்து வருவதை காணலாம். எல்இடி விளக்குகளை பயன்படுத்தினால் மின்சாரத்தையும் பெரிய அளவில் சேமிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் இப்போ எல்லா தொழிற்சாலைகள், கல்விக்கூடங்கள் மற்ற வீடுகள் அனைத்துலேயுமே இப்போ எல்இடி விளக்குகளை உபயோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது மெயின் காரணம் என்னென்னா மின்சாரத்தையும் சேமிக்கலாம். அதே மாதிரி இப்போ எல்இடி பல்ப் வந்து ஒவ்வொரு விழாக்களிலும், பொதுவான விழாக்கள், திருமண நிகழ்ச்சிகள் எல்லா இடத்துலையும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி எல்இடி விளக்குகள் தான் பெரும்பாலும் பயன்படுகிறது. இப்போ வந்து பண்டைய காலத்தை ஒப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் இந்த ஒளி விளக்குகளின் வளர்ச்சி உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சார், இப்போ இந்த ஒளி வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து முன்ன காலங்கள்ல வந்து மண்ணெண்ணெய் விளக்குகள் இது போல ஏதேனும் ஒண்ணு பயன்படுத்திதான் அந்த இருட்டை கடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அறிவியல் வளர்ச்சி பரிமாணங்கள் கூட கூட அந்த ஒளியானது இன்றைய டெக்னாலஜி அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாக்கி உலகத்தையே ஒரு வெளிச்சத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, பகலை இரவாக்கி இரவை பகலாக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு இப்போ சினிமா துறையில எல்லாம் மிக மிக ஒரு பயன்படக்கூடிய விஷயமாகவும் இந்த ஒளியோட அமைப்புகள் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதே நேரத்தில் ஒரு கட்டடத்தை வந்து பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்வு அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கும் அழகுபடுத்த விதமாகவும் இந்த மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மக்களை பார்ப்பதற்கு ரசனைக்கு உடன் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகு கொடுக்கக்கூடிய பொருளாகவும் இன்னைக்கு ஒரு விளக்குக்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த மாற்றங்கள் வந்து நம்மளுடைய கொண்டு வந்தாலும் இப்போ மருத்துவ துறையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் தகவல் தொடர்பு துறையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த ஒளி வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
ஒளி வந்து மருத்துவத்துறையில் மிக மிக முக்கிய பங்காற்று. உதாரணத்துக்கு இப்போ கண் மருத்துவமனையில் கண் புரை அகற்றுவது, அதே மாதிரி தோல் வியாதிகளை குணமாக்க, புற்றுநோய் செல்களை அழிக்கவும், சிறுநீரக கற்களை அகற்ற லேசர் ஒளி தொழில்நுட்பம் மிகவும் உதவியாக இருக்கிறது. மேலும் உடற்கூறு அறிவியல், பல் மருத்துவம், எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் போன்ற பல மருத்துவ ஆய்வுகளிலும் லேசர் ஒளியின் பயன்பாடு மிக மிக அதிகமாக உள்ளது காலகட்டத்தில். மேலும் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலமா நம்ம அதிவேகமாக தகவல்கள் மற்றும் தரவுகளை பரிமாற முடியும். தகவல் தொடர்பு துறையில் குறிப்பா மொபைல் போன், டெலிவிஷன், இராணுவம், விமானத்துறை மற்றும் விண்வெளி துறைகளில் அதிக அளவில் இந்த லேசர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது.
சார், இப்போ சுற்றுச்சூழலை பொறுத்த மட்டும் எத்தனையோ வகைகளில் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற வகையிலையும், அதே நேரத்தில் மிக முக்கியமாக நம்ம வந்து நம்ம கூட சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கணும், இப்படி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு அந்த வகையில் வந்து இந்த காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை நம்ம வந்து இந்த ஒளியின் மூலியமாக எந்த அளவுக்கு வந்து கட்டுப்பாடு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு?
சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஒளியை பயன்படுத்தி கண்டிப்பாக நம்மளால் குறைக்க முடியுங்க. தற்போது உலக அளவில் மின்சாரத்திற்காக அதிகமாக நிலக்கரி பயன்படுத்துகிறாங்க. நிலக்கரியை எரிப்பதால் காற்று மாசுபாடு மற்றும் கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற வாயுக்கள் அதிக அளவு வளிமண்டலத்தில் கலக்கப்படுகின்றன. இதனால் பூமி வெப்பமடைகிறது. இதை வந்து நம்ம குளோபல் வார்மிங் என்று அடிக்கடி சொல்லி வருகிறோம். இதனால தான் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் மழை பெய்யாமல் வறட்சியாக போயிடுது, ஒரு சில ஏரியாவில் அதிக மழை பெய்யுது, பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய வளிமண்டல மாற்றத்தினால ஏற்படுது. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் கண்டிப்பாக இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க முடியும். சூரிய ஒளியிலிருந்து அதிக மின்சாரம் கொடுக்கக்கூடிய சோலார் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சூரிய மின்கலம் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இப்போ அழகப்பா பல்கலைக்கழகத்தில் எங்கள் ஆற்றல் அறிவியல் துறையிலும் பெரோஸ்கைட் சோலார் செல்ஸ் எனப்படும் நவீன வகை சோலார் செல்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் பல ஆராய்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. இதுபோன்று நவீன சோலார் செல்ஸ்களை அதிகமாக உலக அளவில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க முடியும். மேலும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எனப்படும் போக்குவரத்து துறையில் பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தி இயங்கும் வாகனங்களே மிக மிக அதிகம். ஸோ இப்போ பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தும் போது ஏராளமான சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய வாயுக்கள் வெளியிடப்படுகிறது. இதனாலேயும் இந்த குளோபல் வார்மிங் என்ற சூழ்நிலை உருவாகிறது. இதனையும் பெரிய அளவில் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தி பேட்டரியை சார்ஜ் செய்து வாகனங்களை இயக்க முடியும். அப்படி செய்யும் பொழுது நம்ம இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய வாயுக்களை வெளிவிடாமல் இப்போ பேட்டரியை யூஸ் பண்ணும்போது சுத்தமான வளிமண்டலத்தை சுத்தமாக வச்சுருக்க முடியும். இப்போ ஹைட்ரஜன் அல்லது ஃபியூயல் செல் கார்களையும் பயன்படுத்த ஒளி உதவுகிறது. இப்போ சமீப காலத்தில் ஹைட்ரஜன் ஃபியூயலை யூஸ் பண்ணுற கார் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சூரிய ஒளியை பயன்படுத்தி தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுத்து அந்த ஹைட்ரஜனை வாகனங்களுக்கு இயக்கலாம், வாகனங்களுக்கு பயன்படுத்தி அதை இயக்கலாம். அப்படி ஹைட்ரஜன் கார்களை பயன்படுத்தும் பொழுது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை முற்றிலும் தடுக்க முடியும். இதற்கான ஆராய்ச்சிகள் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஹைட்ரஜன் கார்களை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது நம்ம கண்டிப்பாக சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க முடியும். இந்த ஒளி தான் இதற்கு மெயினாக பயன்படுகிறது. ஒளியை பயன்படுத்தி ஹைட்ரஜனை உருவாக்கலாம் தண்ணியிலிருந்து, அதுங்கிறத முக்கியமான பாயிண்ட். இப்போ பண்டைய காலங்களில் ஒளி வெளிச்சத்திற்காக மண்ணெண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தினார்கள். இருந்தாலும் முழு நேரமும் வெளிச்சம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு இருந்தார்கள். ஆனால் இப்போது இரவிலும் சரி பகலிலும் சரி மின்சார விளக்குகளை அதிகமாக மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அதனால் மின்சார தேவை அதிகமாக இருக்கிறது. இருந்த போதிலும் மின்சாரம் தயாரிப்பதற்கு மிகப்பெரிய அளவில் நிலக்கரியோ அல்லது காற்றாலை அல்லது சூரிய சோலார் பவர் பிளான்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது. அப்படி செலவு செய்து மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் ஆகிய நாம் முடிந்த அளவு சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாத நேரத்தில் மின்சார விளக்குகளை அணைக்க வேண்டும். அதே மாதிரி மற்ற எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது. ஸோ மக்களாகி நாம் முடிந்த வரைக்கும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். மின்சாரத்தையும் சேமிப்போம், நமது பணத்தையும் சேமிப்போம்.
சார், இன்றைய தினம் சர்வதேச ஒளி தினம். அந்த சர்வதேச ஒளி தினத்துல நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எந்த அளவுக்கு ஒளி வந்து அவசியம், காதால் கேட்பதற்கு ஒலி கேட்டால் நம்மளுடைய மனதுக்கு இதமாக எத்தனையோ பாடல்கள், எவ்வளவோ தகவல்கள், எவ்வளவோ செயல்கள் ஒரு பக்கத்து நமக்கு இருக்கு. அதே நாள கண்ணால் பார்த்து ரசிக்கும் வகையிலையும் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பது இந்த ஒலி. இதை வந்து நமக்கு மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து யாரோ ஒருத்தரோட முயற்சியில கண்டுபிடிப்புல இன்னைக்கு நம்மளுடைய உலகமே பிரம்மாண்டமாக உருவாகுவதற்கு இந்த வெளிச்சம் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. அதை வந்து நாம வந்து அதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் மின்சார உற்பத்தி. அந்த மின்சார உற்பத்தியை எந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து உற்பத்தி செய்யறோம், அதே நேரத்தில் நமக்கு வந்து தேவைக்கு அளவுக்கு அதை வந்து உபயோகப்படுத்தி மின்சாரத்தையும் சேமிக்கணும் அப்படிங்கிற தகவலையும், இந்த மின்சாரத்தை சேமிக்கும் வகையில நம்முடைய பணத்தையும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற இந்த தருணத்தில் நல்ல ஒரு தகவலையும் எடுத்து கூறியதற்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
சர்வதேச ஒளி தினமான இன்று ஒளியின் பயன்கள் குறித்தும் அதனை பற்றிய பல தகவல்களையும் கேட்டதற்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும், அழகப்பா பல்கலைக்கழகம் ஆற்றல் அறிவியல் துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை காரைக்குடி அறிவியல் கட்டட தொகுதி, அழகப்பா பல்கலைக்கழகம் பேராசிரியர் மற்றும் தலைவர், ஆற்றல் அறிவியல் துறையின் முனைவர் திரு எஸ் கருப்புச்சாமி அவர்கள் ஒளி என்னும் அற்புதம் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.